بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில் அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் திருநாமம் போட்டு ஆர்வம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹின் நடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகள் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரருளால் அல் ஹஃப்ஜி ஜாவா நிலையம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த வாராந்த வகுப்பில், கடந்த அமர்வில் நாங்கள் தொழுகையுடைய சட்டங்கள் தொடர்பாக, தொழுகையுடைய சிறப்புகள் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய அல் குர்ஆனிய வசனங்கள், அதே நேரத்தில் சில முக்கியமான ஹதீஸுகள், தொழுகையை வேண்டுமென்றே விட்டவருடைய சட்டநிலை, இது போன்ற முக்கியமான விஷயங்களை கடந்த அமர்வில் நாங்கள் பார்த்தோம். இன்றைய அமர்வில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொழுகையோடு சம்பந்தமான இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், இன்னும் சில முக்கியமான சட்டத்திட்டங்களை என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹின் நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஐங்கால தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தினுடைய இரண்டாம் நிலை கடமையாகிய, நாளை மறுமையிலே முதலாவது ஒரு அடியானிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை, ஆண்களை பொறுத்தவரையில ஜமாத்தோடு தொழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனை நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த மார்க்கத்திலே பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஜமாத்து என்று சொல்லப்படக்கூடிய கூட்டாக செய்யக்கூடிய செயற்பாடுகள், கூட்டாக செய்யக்கூடிய அமல்களை இஸ்லாம் என்ன செய்கின்றது, எப்பொழுதுமே இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன செய்து இஸ்லாம் ஆர்வப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் என்ன செய்கின்றோம், கூட்டாக எல்லோருமாக ஒரே காலப்பகையில் நோன்பு நோக்கின்றோம். ஜகாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய பொருளாதாரத்தை தனக்கு வசதி இருக்கும் பொழுது அந்த பொருளாதாரத்திலிருந்து கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத்தை கூட தனித்தனியே கொடுக்காமல் கூட்டாக கொடுங்கள். அதே நேரம் ஃபித்ரா, நாங்கள் நோன்பு காலத்தில் கொடுக்கக்கூடிய நோன்பு கால தர்மம், அந்த ஃபித்ராவுடைய அந்த விஷயத்தையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது, கூட்டாக செய்வதே. இப்படி கூட்டாக செய்யக்கூடிய அமல்களுக்கு இஸ்லாத்தில் என்ன செய்கின்றது, ஒரு ஒரு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்கள, அந்த வகையில இந்த தொழுகையை பொறுத்தவரையில் ஜமாஅத்து தொழுகை, கூட்டாக ஒவ்வொரு ஆண்களும் பள்ளி வாசலுக்கு சென்று, ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பள்ளி வாசலுக்கு சென்று கூட்டாக செய்ய வேண்டும் என்று இந்த தொழுகையை இஸ்லாம் வலியுறுத்தியிருப்பதன் மூலமாக சமுதாயத்துக்கு மத்தியில, அதாவது நான் உண்டு எனது பாடு உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல், எங்களுக்குள்ளே சகோதரத்துவம், எங்களுக்குள்ளே அந்நியோன்யம், எங்களுக்குள்ளே கூட்டு உறவு, ஒருவர் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை அவரை பேத்து சந்திப்பது, அவருக்கு ஒருவருக்கு ஏதாவது நோய்வாய்ப்படும் போது அவரை பேத்து நோய் விசாரிக்க போவது, இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏதாவது இன்னல் துன்பம் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்வது, அல்லது ஏதாவது ஒரு மனிதனுடைய சந்தோஷமான விஷயத்தில் எல்லோருமாக சேர்ந்து பங்கு கொள்வது, இப்படியான ஒரு சமுதாயத்தோடு வாழும் பொழுது சமுதாயத்தினுடைய எல்லா அங்கத்தவர்களோடும் ஒரு பிணைந்த, ஒரு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் என்ன செய்கின்றது, எங்களுக்கு காட்டி தருகின்றது. அந்த வகையில் தான் இந்த கூட்டு தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாத்து தொழுகையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது, இஸ்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் வலியுறுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை என்ன செய்ய முடியாது, என்ன சொல்லுவார், பேச்சுக்கு சொல்லுவார்கள், அதாவது ஐரோப்பிய ஸ்டைல்ல அல்லது அமெரிக்காவுடைய ஸ்டைல்ல, நாங்க உண்டு நமது பாடு உண்டு, மை கார் மை பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க வந்து, அதாவது என் காரு என் பெட்ரோல் அது மாதிரி என்ன, நான் யானும் என் வாழ்க்கையும், நானும் என் வேலை டியூட்டி போனா வந்தேனா, நான் என்ன பிள்ளைகளை பார்த்தனா, என்ன மக்களோட இருந்தனா, இப்படி என்ன செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முஸ்லீமுக்கு, உண்மையான முஸ்லீமுக்கு இருக்க முடியாது. அவன் என்ன செய்ய வேண்டும், பக்கத்து வீட்டார்களோடு தொடர்பட வேண்டும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பணிகளிலே பொதுப்பணிகளிலே அவன் பங்கு கொள்ள வேண்டும், தன்னோடு இருக்கக்கூடிய தனது சகோதரன், அது முஸ்லீமா அதாவது தன்னுடைய இந்த ஒன்றுவிட்ட சகோதரனாக இருந்தாலும் அல்லது ஈமானிய சகோதரனாக, முஸ்லீம் என்ற வகையில ஈமானிய சகோதரனாக இருந்தாலும் கூட அவனை போய் நோய் விசாரிப்பது, அவனுடைய ஜனாசாவில பங்கு கொள்வதுன்னு சொல்லி இப்படி கூட்டாக வாழ்வதனை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. இது வந்து தொழுகையிலிருந்து வர வேண்டும். தொழுகைக்கு எல்லோரும் பள்ளிக்கு வரும் பொழுது என்ன செய்யும், பள்ளியில வைத்து நாங்கள் வந்து ஒருவர் ஒருவரை சந்தித்துக் கொள்ளும் போது, ஒருவர் ஒருவருடைய குறைகள், ஒருவருடைய இன்பதுன்பங்களில, இன்னொருத்தர் மற்றவருடைய இன்பதுன்பங்களில கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு கூட்டு வாழ்க்கையை ஒரு முஸ்லிமார் என்ன செய்ய முடியும், தனக்குள்ளே வந்து நல்ல விஷயத்துல வந்து என்ன செய்யறது, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க, வத்தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்க என்ன செய்யுங்கள், தக்குவாவை அதாவது இறையச்சத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் பிர் நல்ல விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருங்கள். அப்படி உதவியா இருக்கிறேன்னு சொன்னா நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே குந்திட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, நம்ம ரூமுக்குள்ள சிலவங்க வந்து டியூட்டி போயிட்டு வந்தாங்கன்னா ரூம்ல அப்படியே இருந்துருவாங்க, எல்லாரும் வேலையை போயிட்டு வந்தாலும் அப்படியே ரூம்ல எங்கேயுமே போக மாட்டாங்க, பக்கத்துல யாரையும் கூட தெரியாது, பக்கத்து ரூம்ல யாரையும் தெரியாது, பக்கத்து வீட்டுல யாரும் வச்சுக்கானு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல. ஏன்னா ஒரு மனிதர் வந்து ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாரு, ஏதாவது துன்பப்படுறாரு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம், அதாவது கஷ்ட துன்பம் வந்துதான் செய்யணும்ன்றது இல்ல, ஒரு மனிதன் வந்து சில கடமையான விஷயத்தை செய்யாம இருப்பார், தெரியாம இருப்பார், இஸ்லாத்தோட அடிப்படையில தெரியாம இருப்பார். நம்ம அந்நியமான சகோதரத்துவம் பழகும்போது அவருக்கு என்ன செய்யலாம், ஐத்தி வைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஜமாத்துக்கு பள்ளிக்கு தொடர்ந்து போறாருன்னு சொன்னா அவரோடு வரக்கூடியவரோட நல்ல உறவு ஏற்பட்டு அவருடைய தொழுகையில உள்ள குறைகள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவருடைய உது செய்யும் போது அவருடைய உது வந்து சம்பூர்ணமான உது கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த உது கிடையாது என்று அந்த விஷயத்தை அவருக்கு எத்தி வைக்கலாம். இப்படி எத்தனையோ வகையில வந்து தன்னுடைய தான் படித்தவற்றை மற்ற மக்களுக்கு எடுத்து வைப்பதற்கு, தன்னுடைய நல்ல விஷயங்களை இறையச்சத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்ற என்ற பணியால் தான் அல்லாஹ் தஆலா செய்கின்றான். எங்களுக்கு இந்த ஜமாஅத் தொழுகை என்பதை ஜமாஅத் தொழுகையை வந்து வலியுறுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் தஆலா என்னன்னு கூறிய வசனத்தில் வந்து விருதி வத்தக்குவா, நீங்கள் இறையச்சத்திலும் நன்மையான விஷயத்திலும் நீங்கள் ஒத்துழைக்கிற ஒரு உதவியாக இருங்கள். அதே நேரம் வலா தஆவன் வலலிஸ்மி வலுவான், நீங்கள் என்ன செய்யாதீர்கள், தீமையான அடந்தேறக்கூடிய மற்ற மக்களுடைய சொத்து மற்ற மக்கள் மீது என்ன அடந்தேறக்கூடிய அவர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய இந்த மாதிரியான மோசமான செயல்களை என்ன செய்யாதீர்கள், நீங்கள் வந்து ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்காதீர்கள். ஒரு மனிதன் வந்து ஒரு மோசமான செயலுக்கு வந்து உங்களை வந்து கூப்பிடுறானா, உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்கிறானா, ஒரு மோசமான விஷயத்துக்கு வந்து உங்களை சாட்சியாக வைக்க பார்க்கறானா, ஒரு பாவமான செயலுக்கு வந்து உங்களுடைய துணையை உங்களுடைய உதவியை கேட்கிறானா, அந்த மாதிரியான விஷயத்த என்ன செய்யக்கூடாது. என்ன செய்ய, நம்ம சவால் தானே, முஸ்லிம் நம்ம நண்பர் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, செஞ்சுட்டு போக முடியாது. எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த வசனம் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது சமூக வாழ்க்கையில நாங்கள் நல்ல விஷயத்துல ஒருவருக்கு ஒருவர் உபகாரமாக இருக்க வேண்டும், கெட்ட விஷயத்துல தீமையான விஷயத்த அதை தடுப்பதில அது பிழை என்று சொல்லுவதில் நாங்கள் என்ன செய்யணும், அவருக்கு உபகாரணமாக இருக்கணுமே அல்லாம அதை சரி கண்டு அல்லது மௌன அங்கீகாரம் கொடுத்து அதை வந்து அவருக்கு அவரோட சேர்த்து அதை வந்து அங்கீகரித்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. இதற்காக வேண்டித்தான் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இதன் முதல் தரமாக அதாவது இந்த ஒரு சமூக வாழ்க்கை மனிதன் கூட்டாக வாழும்போது ஒரு முஸ்லீமுடைய கூட்டு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த ஜமாஅத் தொழுகை எங்கள் மீது முஸ்லிமான ஆண்கள் மீது விதியாக்கி இந்த ஜமாஅத் தொழுகை மூலமாக பள்ளிக்கு வருவதன் மூலமாக உங்களது கூட்டு வாழ்க்கை பள்ளியில வைத்து உங்களது என்ன நல்ல விஷயங்களை உதவி செய்தது, மற்ற ஒருத்தருக்கு ஒரு உதவியாகிறது, கெட்ட விஷயத்துல மோசமான விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருவர் என்ன உதவி செய்யாமல் இருப்பது என்ற இந்த மாதிரியான ஒரு கூட்டு வாழ்க்கையை வந்து கட்டியெழுப்புவதற்காக வேண்டி இந்த ஜமாஅத் தொழுகை இஸ்லாம் என்ன செய்கின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கின்றது என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்படி ஜமாஅத் தொழுகையை ஆர்வப்படுத்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் என்ன செய்கிறோம், ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்படி, சலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு, புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி, சலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் சலாத்தில் ஃபர்தி சர்வமாஷிரூன தரஜா, அதாவது நீங்கள் வீட்டிலே தனியே தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுவது வந்து 27 மடங்கு நன்மை சிறந்தது என்று சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்லே ஹம்சு வைசுரோன், அதாவது 25 மடங்கு நன்மை என்று சொல்லி அடுத்த ஹதீஸ் புகாரில வரக்கூடிய அடுத்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ரெண்டு வெவ்வேறான அறிவிப்புகள் வந்திருக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தனியே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது, குறிப்பாக இஸ்லாமிய கடமைகள் அதுவும் குறிப்பாக இஸ்லாத்தினுடைய தலையாய கடமையாக இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய கடமையை வந்து ஜமாஅத்தோடு கூட்டாக இதனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் என்ன செய்கின்றது இப்படி எங்களுக்கு ஆர்வப்படுத்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் என்ன செய்கின்றோம், ஏராளமான செய்திகளை பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமதிப்புகளை இங்கே புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, புகாரியில 2420 இலக்கத்திலும் முஸ்லீமிலே 651 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அதாவது இந்த மாதிரி இந்த கூட்டு ஜமாத்தில கூட்டு தொழுகையில இருக்கக்கூடிய இவ்வளவு பிரயோசனங்களை எல்லாம் என்ன உதறி தள்ளிவிட்டு ஒரு மனிதன் அந்த கூட்டு ஜமாத்துக்கு அந்த பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு தொழுவதற்கு போகாமல் இருக்கின்றான் சொன்னால் அந்த மனிதனுக்கு வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய செய்தி, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் வந்து லக்கத் ஹமம்து அன் ஆமுர பிஸ் ஸலாத்தி ஃபதுகாம், அதாவது நான் வந்து என்ன தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைத்து தொழுகையை நான் நடாத்த நான் விரும்புகின்றேன், அதாவது இந்த எனது தொழுகைக்காக நான் தொழுகையை நிலைநாட்டி தொழுகை ஜமாத்தை நான் தொழுகையை நிலைநாட்ட முற்படும் பொழுது இதற்கு வராமல் இதிலே முரண்படக்கூடிய அதாவது ஜமாத்துக்கு வராமல் வீடுகளிலே தங்கி இருக்கக்கூடியவர்களை நான் என்ன செய்கின்றேன், அப்படிப்பட்டவர்களை அவர்களுடைய வீடுகளை நான் எரிக்க நாடுகின்றேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து இந்த ஜமாத்து தொழுகைக்கு போகாதவர்களை விடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்றாங்க வந்து பெண்களும் சிறு பிள்ளைகளும் அந்த வீடுகளில் இல்லை என்று சொன்னால், ஏன்னா பெண்களுக்கு ஜமாத்துக்கு கடமை கிடையாது, பெண்களுக்கும் ஜமாத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் பித்தனா இல்லாமல் பிரச்சனைகள் வராது, எல்லாராலும் போக முடியும் வர முடியும், பெண்களாக கூட்டாக வந்து அல்லது மகரங்களோடு மகரமியரோடு என்ன செய்யலாம், அவருடைய கணவனோடோ அல்லது சகோதரங்களோடோ தகப்பனோட இப்படி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதில் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு தடுக்க முடியாது, பெண்களுக்கு வந்து ஜமாத்துக்கு போகாதுன்னு தடுக்க முடியாது. ஆனால் பித்தினாக்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் பிரச்சனைகள் வராதுன்னா தடுக்க முடியாது, ஆனால் பிரச்சனைகள் வரும், பாதுகாப்பு சூழல் பிரச்சனை, பாதுகாக்க எங்களுக்கு நம்ம ஒரு வேலையை கூட்டு போக முடியாது வர முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்க போகாதீங்க வீட்டில் சொல்றது அவங்களுக்கு என்ன சிறந்ததாகி. ஆனால் பெண்களுக்கு போகலாமான்னு கேட்டால் போறதுக்கு அனுமதிக்குது, எப்ப கணவனுடைய துணையோட அனுமதியோட என்ன பித்தினாக்கள் இல்லாத பட்சத்தில் பெண்களுக்கும் போறதுக்கு அனுமதிப்பதை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாத்துல. எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இது இங்க பெண்களை விட ஆண்கள் பெண்களுக்கு வீட்டில் சொல்றது மிகச்சிறந்தது, ஆனால் ஜமாத்துக்கு போகலாமான்னு கேட்டால் போறதுக்கு அனுமதிக்குது, ஆனா ஆண்களை பொறுத்தவரை வந்து அனுமதி என்பதை விட கட்டாயமாக என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆணும் ஜமாத்துக்கு போயாக வேண்டும். ஜமாத்துக்கு போகாமல் இருப்பதுன்னு சொன்னால் இரண்டே இரண்டு காரணங்கள் இருக்க முடியும், ஒன்று வந்து கடுமையான நோயாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, அல்லது வந்து பிரயாணியாக இருக்க வேண்டும். இது ரெண்டு காரணம் அல்லாமல் ஜமாத்து தொழுகையை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. மழை கொட்டோடு கொட்டக்கூடிய மழையாக இருந்தாலும் கூட என்ன செய்யணும், அவர் வந்து ஜமாத்து தொழுகை ஜமாத்து தொழுகப்படுதுன்னு சொன்னா பள்ளியில அந்த என்ன செய்வாங்க, ரெண்டு தொழுகையை ஒன்னா சேர்த்துருவாங்க, இவரே மசனையும் சேர்த்துருவாங்க, மாலி பைசாவும் சேர்த்துருவாங்க, அப்படி சேர்த்து தொழுகன்னு சொன்னா நம்ம சேர்த்துணும். அப்படி கூட போறதுக்கு முடியாதுன்னு சொன்னால் வெளி வெள்ளாம போக முடியாதுன்னு சொன்னால் அது எல்லாவுக்கும் தெரியும் நம்மளால போக முடியாதுன்னு சொல்லி. ஆனால் பெரும்பாலும் எல்லா நிலைகளையும் எந்த அளவுக்குன்னு சொன்னா யுத்த காலத்துல கூட தனித்தனியாக ஒத்ததெல்லாம் போய் தொழுட்டுவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவில்லை அன்புக்குரியவர்கள். சலாத்துல் ஹவுஃப் அதாவது தொழுகையை வந்து அந்த யுத்த காலத்துல தொழுவதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுதோ அதை எப்படி தொழ வேண்டும், ஒரு ஒரு சாரா தொழ வேண்டும், ஒரு சாரா ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கணும், ஒரு சாரா சுஜூத் செய்யும் போது மறுசாரா நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த தொழக்கூடிய தொழக்கூடிய விதத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டு வந்து இந்த ஆயத்தில் முடிவுலதான் அன்புக்குரியவர்கள் சொல்றான் எப்படின்னு சொன்னால், இன்ன சலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா என்ன சூரத்துல் நிசாவுடைய 103வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன சலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா நிச்சயமாக தொழுகை வந்து மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை நல்லா சொல்கின்றானே. இது வந்து சாதாரண நேரத்தில் தொழுகையை பத்தி சொல்றேன் சொல்லல, யுத்த காலத்துல நீங்க என்ன செய்யணும், ஜமாத்தோட யுத்த காலத்துல கூட அவங்களை பிற்படுத்த முடியாத தொழுகையை நேரத்துக்கு ஜமாத்தோட தொழுதாகணும் என்ற அந்த எப்படி தொழணும் என்ற அந்த விதிமுறைகளை அந்த அந்த பண்புகளை அந்த தொழக்கூடிய அந்த முறையை சொல்லி தந்த அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துடைய கடைசியில இன்ன சலாத்த காணத்தல் மூமின் கிதாபம் மௌகூதா நிச்சயமாக தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கிட்ட கடமை. அதே நேரத்தில் வந்து ஜமாத்தோட தொழில் வேண்டும் என்பதை அந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஜமாத்து தொழுகையை ஒரு மனிதன் வந்து வீணடித்தது என்பது மிக பாரதூரமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அளவு கடுமையான எச்சரிக்கை, ஒவ்வொரு வீடுகளையும் ஜமாத் தொழுகைக்கு வராத வீடுகளை நான் என்ன செய்வேன், நெருப்பு வைப்பேன், தீ வைத்து கொளுத்துவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய அளவுக்கும் இதனுடைய பாரதூரம் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி கட்டாயமாக ஜமாத் தொழுகைக்கு போகக்கூடிய மக்களாக மாறவேன். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஜும்மாவை எந்த அளவுக்கு இந்த சமுதாய விடாமல் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை நான் இந்த சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கிறேன். அன்புக்கும் பெருமைக்குரிய இதனோடு சேர்த்தேன், ஜமாத்தோடு சேர்த்து ஒரு முக்கியமான விஷயம், சில ஊர்களில் வந்து ஜமாத்து தொழுகைக்கு போறதுன்னு சொன்னா என்ன, சில ஏகத்துவம் பேசக்கூடிய மக்கள் அதாவது அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் வந்து வாழ விரும்புகின்றோம் என்ற அப்படி தூய இஸ்லாத்தை அதன் தூய வழியில் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த ஜமாத்து தொழில் ஒரு பிரச்சனை வரலாம். அந்த ஊர்ல வந்து இவரும் இன்னும் ரெண்டு மூணு பேரை தவிர வேற யாருமே இல்லை, இவர் பள்ளிக்கு போறதுன்னு சொன்னால் இவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி என்ன சுன்னத் ஜமாத்தின் பேர்ல வந்து அந்த இமாம் வந்து வெளிப்படையாக சிறப்பு செய்யக்கூடியவராக வித்யாத்துக்களை தாராளமாக செய்யக்கூடியவராக இப்படிப்பட்டவருக்கு பின்னால் வீட்டு எப்படி தொழுகிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அன்புக்கும் பெருமதிகளே, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தால் உண்மையிலேயே சிறப்பு செய்யக்கூடிய இமாமுக்கு பின்னால் எங்களுக்கு தொழ முடியாது. ஆனால் அதற்காக வேண்டி இவர் ஜமாத்து தொழுகை வருட கணக்கில் என்ன செய்ய முடியாது, தொழாமல் இருக்க முடியாது. இவர் என்ன செய்ய வேண்டும், இவருடைய சக்திக்குட்பட்ட வரைக்கும், அதாவது பள்ளி கட்டி பெரிய பெரிய சஃபெல்லாம் வச்சு மினாரெல்லாம் கட்டி பள்ளியெல்லாம் கட்டணும்ன்றது இல்லை இஸ்லாத்துல. ஜமாத் தொழுகை ஏதோ ஒரு அமைப்புல, ஒரு ரூம் இல்லையாவது, ஒரு ஒரு கொட்டில் இல்லையாவது, ஒரு ஓலை குடிசை இல்லையாவது, ஏதோ ஒரு அமைப்புல என்ன செய்ய வேண்டும், ஜமாத்து தொழுகை வந்து என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் தொழப்பட வேண்டும். அல்லது இவருக்கு தூரமாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த தூரத்தையும் கூட அவர் என்ன செய்யக்கூடாது, அதை கூட அதாவது ஒரு சிரமமாக பார்க்காமல். சிலர் என்ன செய்வாங்க, நம்ம கிட்ட இந்த பள்ளி தானே, குர்ஆன் சொன்னா பள்ளிக்கும் தூரமாகிது, அதுக்கு எதுக்கு நம்ம அதுக்கு போறது ரொம்ப சிரமம், நம்மளுக்கு இங்கே போய்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், சிறுக்கு செய்யக்கூடிய சிறுக்கு வைக்கக்கூடிய மாவு பின்னால வெளிப்படையாக சிறுக்குடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய பின்னால் தான் போய் தொழக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். சோம்பேறித்தனமாக இப்படி செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே. இது வந்து ஒரு பிழையான நிலைப்பாடு. கட்டாயமாக அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா ஒளியிலே சரியான முறையிலே தொழிலிக்கக்கூடிய இமாம் ஒருவர் இருப்பார்னு சொன்னா அந்த பள்ளி வாசத்தை நம்ம கட்டாயம் போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுடைய சக்திக்குட்பட்ட வரைக்கும் நாங்க என்ன செய்யணும், இந்த ஜமாத்து தொழுகையை ஒரு ஏதோ ஒரு அமைப்பிலே, ஒரு நாலு பேர், அஞ்சு பேர், நாற்பது ஐம்பது பேர் எல்லாம் இருக்க அவசியம் கிடையாது, அப்படி எல்லாம் ஒரு எந்த ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் முடிந்தவரை நாலு நான்கு ஐந்து பேராவது, இவருடைய குடும்பம் மட்டும் சொன்னால் இவருடைய பிள்ளைகளையும் மனைவி பெண் பிள்ளைகளை அடுத்த சப்பில பின் சப்பில வைத்து முன் சப்பில பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை ஒவ்வொரு ரெண்டு பேர் அவங்களை வைத்து ஜமாத்து தொழுகை என்ன செய்யப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். ஆனால் இப்படி அவர் மாத்திரம் தொழுது கொண்டிருக்க முடியாது. இந்த கொள்கை மக்களுக்கு மத்தியில் வளர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் தியாகம் செஞ்சா ஆகும், பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆரம்பத்தில் மோடி என்ன சில யோசிக்கலாம் என்ன, மோடி லேசா சொல்லிட்டு போறாரு, பள்ளி கட்ட சொல்றாரு, பள்ளியை அமைச்சிங்க, ரூம் அமைச்சிங்க, இல்லாட்டி ஏதாவது கொட்டில் ஒன்று சரி அடைச்சிங்கன்றாரு. ஆனால் நம்மளே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், அது ஃபேஸ் பண்ணத்தான் வேணும். அது நீங்க மட்டும் இல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே எடுத்து வைக்க முனைகின்ற முயற்சி செய்கின்ற எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அது. அந்த பிரச்சனை வராம என்ன செய்ய முடியாது, நீங்க வந்து உங்களுக்கு அப்படியே பிரச்சனை ஒன்று இல்லாம, எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நம்மளுக்கு வந்து சத்தியத்தை பின்பற்றலாம் நினைக்கிறீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு பிழையான ஒரு வாதம். கட்டாயமாக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வேணுமென்றே பிரச்சனையை எடுத்து போட்டு போலீஸ் கேஸ் ஆகணும், அதாவது இதான்னு சொல்லி நம்ம விரும்புறதோ அதுக்கு வழிகாட்டுறதோ இல்லை. ஆனா வந்து அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு சிறுக்கு செய்கின்ற இமாமுக்கு பின்னால் தொழுவதை விட அவன் தனியாக, அவனுடைய தனியாக என்ற அல்ல, அதாவது தனியாக ஒரு ஜமாத்தை அவன் ஏற்படுத்தி அவனோடு இருக்கக்கூடிய மக்களோடு சகோதரர்களோடு அந்த தொழுகை தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டிலையும் நான் செய்கிறேன். இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள கடைபட்டிருக்கேன். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நல்லியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் ஜமாத்துக்கு போகும்போது, பள்ளிவாசலுக்கு போகும்போது பேண வேண்டிய ஒழுங்குமுறை என்ன செய்ய வேண்டும், பள்ளிவாசலுக்கு போகும்போது என்ன செய்ய வேண்டும், ஒரு வகையான ஒரு மந்த கதையில போகக்கூடாது. சிலவங்க வந்து என்ன, சும்மா அந்த ஏதோ அந்த எல்லாரும் போறாங்க, இல்லாட்டி கூப்பிடுறாங்க, தொல்லை தாங்க முடியல என்றதுக்கான சிலவங்களுக்கு என்ன செய்வாங்க, சில மனைவிமார் மாஷால்லா அல்லாஹ்வுத்தால அவங்க ரமணம் செய்ய வேண்டும், சில வீடுகளில் வந்து என்ன செய்வாங்க, ஜமாத் வாங்க சொல்லிட்டு சொன்னா வீட்டில் உள்ள ஆண்களை வந்து அவசர அவசரமா சில தாய்மார்கள் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க, அப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த சிலவங்க இவர தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி அப்படியே சும்மா வெளியிறங்கி என்ன செய்யறது, சும்மா அப்படியே போறது அங்க பார்த்து இங்க பார்த்து அவரோட பேசிட்டு இவரோட பேசிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, பள்ளிக்கு போறது, பள்ளிக்கு போற நோக்கம் கிடையாது, சும்மா அப்படியே போறது, அந்த வீட்டுல தொல்லை தாங்கலாம், அப்படி என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதன் போகக்கூடாது. அங்க குறிவர்களே, அவர் வந்து பள்ளிக்கு போகும்போது ஒரு அதாவது மந்தகதி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவும், அதே நேரம் வந்து அதுக்காக ஓடி போறதல்ல, சீக்கிரமாகவும் அமைதியாகவும் அடக்கமாகவும் என்ன செய்ய வேண்டும், ஒரு முஸ்லீம் வந்து செல்லுவது பள்ளிக்கு போவது வந்து மார்க்க மாறப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சீக்கிரமாக சொன்னால் ஒரு என்ன, ஒரு ஆர்வத்தோடு, அதாவது நான் பள்ளிவாசலுக்கு போறேன், நான் பள்ளிவாசல் சொன்னால் அல்லாவுக்கு விருப்பமான இடம், இந்த உலகத்தில் அல்லாவுக்கு விருப்பமான இடம் வந்து அல்லாவுடைய மாளிகைகள், பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்கு போறேன் ஒரு ஆசையோடு என்ன செய்யணும், ஒரு மனிதன் வந்து போகணும். இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மூசா அலை இஸ்லாம் அவருடைய சம்பவத்தில் வந்து மூசா அலை இஸ்லாம் அவர்களை வந்து அல்லாஹ் தாலா வந்து அழைக்கின்றான் பேசுவதற்காக வேண்டி. எங்க துளசினா மலையுடைய அந்த அடிவாரத்தில் மூசா அலை இஸ்லாம் அவர்களை அழைக்கும் போது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவங்க சமுதாயத்தில் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போறாங்க, ஒரு 70 பேரை கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் செய்யறாங்க, அவசர அவசரமாக போயிட்டு இருக்காங்க முன்னாடி, சமுதாயம் பின்னால வருது. அப்புறம் அல்லாஹ் தாலா கேட்கிறான் கௌமிக்கையா மூசா, அதாவது மூசாவே உங்களோட சமுதாயத்தை விட்டு ஏன் இவ்வளவு அவசரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கேட்கிறான். அப்ப அந்த நேரத்துல மூசா சொல்றாங்க வந்து, ஐயா அல்லா நீ வந்து நீ பொருந்தி கொள்ள வேண்டிய அல்லா உனது திருப்புறத்தை தேடித்தான் நான் அவசரமாக வந்தேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஜில்து இலைக்க நிதர்தா, அதாவது அல்லாஹ் நீ வந்து என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வந்து என்ன செய்தேன் அவசரமாக வந்தேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வதை நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்குரியவர்கள், பள்ளிக்கு போகும்போது மனுஷன் வந்து இப்படி நடந்து அப்படி ஆடி அசைஞ்சு அப்படி இல்லாம ஒரு ஆசையோட போகணும். நான் பள்ளிக்கு போறேன், நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் எனது பாவம் மன்னிக்கப்படுது, ஒரு எட்டுக்கு பாவம் மன்னிக்கப்படுது, அடுத்த எட்டுக்கு எனது தரஜாக்கள் சுவர்க்கத்துல உயருது, எனக்கு அல்லாஹ்வுத்தால உயர்வு அந்தஸ்து தருகின்றான் என்ற அந்த ஆசையோட ஆர்வத்தோடு என்ன செய்யணும், பள்ளிக்கு போறது வந்து மிக முக்கியமான ஒரு நடைமுறையா இருக்கு. அமைதியாக அடக்கமாக பள்ளிவாசல போறதை இஸ்லாம் வந்து எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, பள்ளிவாசலுக்கு இப்ப நாங்க போயிட்டோம், பள்ளிவாசலுக்கு போயிட்டோம்னு சொன்னா அதே நேரம் பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், உது செஞ்சுட்டு போறது. உது செஞ்சுட்டு போனால் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மூன்று விஷயங்களை உங்களை கற்றுத்தரட்டுமா என்று கேட்டுட்டு பாவங்கள் மன்னிக்கப்படுறது, தரஜாக்கள் அதாவது அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படக்கூடிய மூன்று விஷயம் நாங்க சென்ற அமர்வு நாங்க பார்த்தோம். அது ஒன்றுதான் என்ன, வீட்டுல உது செஞ்சுட்டு போறது. அதே மாதிரி வந்து அதிகமாக எட்டுக்களை வச்சு பள்ளிக்கு போறது, ஒரு தொழுகையில இருந்து இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து இருப்பது. இந்த மூன்று அமல்களையும் லேசான அமல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. பள்ளிவாசலுக்கு போறேன்னு சொன்னால் அந்த அதிசயம் ஏன் நான் திரும்பி ஞாபகப்படுத்தணும் சொன்னா, பள்ளிவாசலுக்கு போறதுக்கு மாதிரி வீட்டுல வந்து செஞ்சுட்டு போறது என்ன, அது ஒரு நபிவழியாக இருக்கின்றது. அது இஸ்லாம் எங்கள்கிட்ட வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா அப்படி ஒரு விவரத்துட்டு போகும்போது எங்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் வந்து நன்மை பதியப்படுவதாக ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எனவே இந்த விஷயத்துக்கு நாங்க என்ன செய்யணும், இந்த விஷயத்துல வந்து நம்ம ஆர்வம் கொள்ளணும், பள்ளிக்கு போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியில போயிட்டு உது செய்யறதுன்றது ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு ஏதோ முடியல ஏதோ அவசரம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா எப்பயுமே பள்ளியில போய் துது செய்யற முறை வந்து ஒரு நல்ல ஒரு முறை கிடையாது. வீட்டுல ஒரு செஞ்சுட்டு போறதுதான் இஸ்லாம் வந்து எங்களுக்கு காட்டக்கூடிய முறையாக இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, பள்ளிக்கு நாங்க போயிட்டோம்னு சொன்னால் பள்ளிக்கு போன எப்படி நாங்க போறது, பள்ளிக்கு போகும்போது இப்ப நாங்க வலது காலம் முன் வச்சு பள்ளிக்குள்ள போறது, பள்ளிக்குள்ள போறோம் அப்படியே அப்படி போறது இல்லை, அதுக்கு ஒழுங்குமுறை சொல்லி தந்தீங்க இஸ்லாம் வந்து. எப்படி வலது காலம் முன் வச்சு போங்க, நல்ல விஷயங்கள்ல வலது காலம் முன் வைங்க, வலது கையை முற்படுத்துங்க, நல்ல விஷயங்கள்ல அதாவது இந்த அருவறுப்பான விஷயங்கள் மனசெல்லாம் கழிக்க மனசெல்லாம் சுத்தம் செய்யறது, அல்லது மனசெல்லாம் கொடுத்துக்கு போறது மனசெல்லாம் சுத்தம் செய்யணும்னு சொன்னா இடது கையை முற்படுத்துங்க, அதே மாதிரி மனசுல கொடுத்துக்கு போகும்போது வலது காலம் முற்படுத்துங்க இடது காலம் முற்படுத்துங்க என்று சொல்லி இடத வந்து இஸ்லாம் சொல்லியிருக்கு. நல்ல விஷயங்களுக்கு வந்து உதவி செய்யும் போது வலதை முற்படுத்துங்க, குளிக்கும் போது வலதை முற்படுத்துங்க, இந்த பள்ளிக்கு போகும்போது வலதை முற்படுத்துங்கன்னு சொல்லி இப்படி வலதை ரசூலுல்லாஹி சலா இந்த அளவுக்கு சொன்னா தலைவாரதுல கூட ரசூலுல்லாஹி சலா அலிஸ்லாம் அவர்கள் வலது பக்கத்தை முற்படுத்த வலது பக்கத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவாருவார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறியக்கூடிய ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, எல்லா நல்ல விஷயங்களையும் வலத வீட்டுக்குள்ள வரமா நல்ல வலத முன் வச்சு வரது சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வலத முன் வச்சு வரது, ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் வலத முன் வச்சு போறோம், இப்படி வலத வந்து முற்படுத்துவது மிக முக்கியமா இருக்கின்றது. பள்ளிக்குள்ள போகும்போது அதே மாதிரி என்ன செய்யணும், வலது காலை முன் வைத்து நாங்கள் பள்ளிக்குள்ள போகும்போது அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டுத்தந்த துவா பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல், அல்லாஹ்வுடைய பெயரை நாங்க ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அருட்பாக்கியங்களுடைய கதவுகளை எனக்கு திறந்து தருவாயாக சொல்லி கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகை கூட நாங்க போறோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஒரு மனிதன் வீட்டுல உதவு எடுத்து அழகாக பள்ளிக்காவணி போறதுக்கு இப்படி ஒரு ஆர்வத்தோட பள்ளிக்கு நடந்து போய் இப்படி பள்ளிக்கு போய் பள்ளிக்குள்ள போகும்போது வலது காலம் முன் வச்சு இப்படி இந்த துவா ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களுடைய கதவை திறந்துருவாயு கேட்டு போனால் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மறக்கத்திற்கு பாருங்க. அன்புக்குரியவர்களே, வஜ்ர தொழுகை கிளம்பி வஜ்ர தொழுகைக்கு நாங்க பள்ளி வாசலுக்கு போய் இந்த துவா ஓதிக்கொண்டு பள்ளியில போய் ஜமாத்தோட நாங்க வஜ்ர தொழுகையை தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து வந்து எங்களுடைய நாளுடைய அந்த காரியங்களை வேலைகளை நாங்கள் ஆரம்பிப்போம் சொன்னால் அந்த வேலைகள் உள்ள அந்த காரியங்கள்ல எங்களுடைய வேலை எங்களுடைய இணைய வியாபாரம் தொழில் வாய்ப்பு இதுகள் எல்லாம் அல்லாஹ்வுத்தால எவ்வளவு பெரிய வரக்கத்தை வைப்பாண்டி யோசிச்சு பாருங்க. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் வந்து இவ்வளவு அழகான வழிமுறைகளை காட்டிக் கொண்டிருக்க இந்த வழிமுறைகள் எல்லாம் உதவி தள்ளி விட்டு யாரோ எவனோ இங்க எங்கெல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம என்ன நம்மளுடைய பிசினஸ் நம்ம ப்ரோமோட் பண்றதுக்கு அல்லது நம்மளுடைய தொழிலை நம்ம என்ன செய்யலாம் நம்மளுடைய வேலைகளை டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யலாம் அதை செய்யலாம் இது செய்யலாம் சொல்லி எவனெவனோ சொன்ன ஏதாவது எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அதையெல்லாம் தேடி படிச்சு அதெல்லாம் சில ஒட்டி எல்லாம் வச்சுட்டாங்க. என்ன தன்னுடைய அலுவலகத்துல தன்னுடைய கடையில இது இப்படி எல்லாம் செஞ்சாதான் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல, அதுக்கெல்லாம் முன்னுக்கு இஸ்லாம் சொல்லிக்கிறத பாரு, இஸ்லாம் சொல்லிக்கூடிய வழிமுறைகளை பாரு, இந்த வழிமுறை உனக்கு போதும் உன் வாழ்க்கையில வந்து பரக்கத்து கிடைக்கிறதுக்கு, உன் வாழ்க்கையில வந்து மாற்றம் ஏற்படுவதற்கு, உன் வாழ்க்கையில வந்து அந்த ரஹ்மான் உன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரஹ்மானுடைய எல்லா விதமான ரஹ்மத்துடைய வாய்களையும் அல்லாஹு தஆலா திறந்தருவதற்கு போதுமாக இருக்கின்றது இந்த மார்க்கத்துடைய வழிகாட்டல்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்கு பெருமைக்குரியவர்களே, இந்த செய்தி அதாவது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் முத்தஹலி அபூ அபு ரஹ்மத்திக்கான இந்த செய்தி வந்து முஸ்லீம்ல 715 வடக்கத்துல பதிவு செய்யப்பட்டு பார்க்கிறோம். அதுக்கு ஒரு அன்புக்குரியவர்களே, பள்ளி வாசலுக்குள்ள போன உடனே என்ன செய்யறது, பள்ளிவாசலுக்குரிய காணிக்கர் என்ற காத்திகள், பள்ளிவாசலுக்குரிய காணிக்கர் என்ற காத்திகள், இந்த காணிக்கர் என்ற காத்து வந்து கட்டாயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவுமே வலியுறுத்தி ஒரு சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்ற அந்தஸ்துல இந்த பள்ளிவாசல இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்குள்ள போனோடனே சொல்லக்கூடிய காணிக்கை இரண்டரை காத்து வந்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். புகாரின் 444 இலக்கத்திலும் முஸ்லீம்கள் 814 இலக்கத்திலும் பதியப்பட்ட செய்தி அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய செய்தி. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا دخل احدكم المسجد فليركع ركعتين قبل ان يجلس. رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மிக தெளிவாக சொல்றார்கள், பள்ளியிலே நீங்க பள்ளிக்குள்ள யாராவது நுழைந்தால் அங்கே நீங்கள் உட்காருவதற்கு முன்னால் செய்யுங்கள், ரெண்டு ரகாத்து தொழாமல் அவர் என்ன செய்ய வேண்டாம், அவர் வந்து தொழுது விட்டு உட்காரட்டும் என்று இந்த செய்தியில். இது அல்லாத வேற செய்தியில் என்ன, அவர் உட்கார வேண்டாம், இப்ப இவ்வாறே அன்றி ரெண்டரை கால் தொழாம உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ரிவாயத்துகள் வந்து இருந்து நான் பார்க்கணும். புகாரி முஸ்லீம் வந்த ரிவாயத்துல வந்து ரெண்டரை கால் தொழட்டும், கபுலா எஜலிஸ் அவர் உட்காருவதற்கு முன்னால் அவர் ரெண்டரை கால் தொழட்டும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிக்குரிய காணிக்கை தொழுவதை வந்து என்ன செய்யறாங்க, இந்த அளவுக்கு ஆர்வப்படுத்தி இருந்து பார்க்கிறோம். இன்றைக்கு அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களுடைய நிலைமை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இந்த பள்ளிக்குரிய காணிக்கையெல்லாம் என்ன செய்யறது கண்டுகள்ல, ஜமாத்தோட சொல்றதே பெரிய விஷயம், அதுக்குள்ள வேற முன்னு பின்னு சுண்ணத்து இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் துரு டைமிங் தான், எவ்வளவு ஃபாஸ்டான உலகம் இதுல வந்து இதெல்லாம் சீட்டிக்கணுமா, ஜமாத்தோட சொல்ல போறோம் அதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய எவ்வளவு பேரை பாக்குறோம். அதாவது பாங்கு சொன்னாலும் இப்ப இந்த நாட்டை பொறுத்தவரையில பாங்கு சொல்லப்பட்டா என்ன செய்யுது, எல்லா அலுவலர்களை கழிக்கலாம் அல்லது இதை கிடைக்கலாம், என்ன வியாபார சரங்கள் ஆகலாம், எல்லாமே மூடப்படுது, எந்த ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் அவருக்கு நினைச்சலாம் தாராளமாக தொழுக சலா டைம்னு சொல்லிட்டு தொழுகத்துக்கு போய்த்திடலாம். அப்படி இருந்தும் கூட இந்த பாங்குக்கு இக்காமத்துக்கு மேலே ஒரு டைம் கிடைக்குது, ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் கிடைக்குது, இந்த டைம் செலவர் என்ன ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிறது, அந்த டைம்லாம் போய்த்து என்ன செய்யறது டீ குடிக்கிறது, அந்த டைம்லாம் போய்த்து வந்து என்ன போய்த்து என்ன செய்யறது, சிலவங்க வந்து இந்த சிகரெட் பழக்கம் உள்ளவங்க வேற வேற இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யுது, அந்த டைம்ல தான் எல்லாம் செஞ்சுக்கிறது, செஞ்சுட்டு கடைசியா தான் ஜமாத்து போறது. சிலவங்க அன்புக்கும் பெருமைக்குரிய சில சவர்களை பார்க்கிறோம், உண்மையிலேயே வருத்தமான கவலையான செய்தி, இந்த சலா டைம்ல வந்து சலாவுக்கு போகாம ரூமுக்கு போய்த்து அல்லது வேற எங்கேயாவது போய்த்து தொழுகை நேரத்தை வந்து வீணடித்து வரக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது வந்து மிகவுமே கண்டிக்கத்தக்க ஒரு செயற்பாடாக இருக்கின்றது, மிக மோசமான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. இந்த நடைமுறைகள் வந்து எங்கள்கிட்ட என்ன செய்யணும், மாறணும். அன்புக்குரியவர்களே, ஜமாத்தோடு நாங்கள் தொழுகிறோம்ன்றது ஜமாத்தோடு தொழுதா மாத்திரம் போதும் என்ற அந்த நிலைப்பாட்டு இல்லாமல் அமல்கள் செய்வதற்கு ஆர்வம் எங்களுக்கு வர வேண்டும். இஸ்லாம் வந்து இப்படி ஒரு அழகான ஒரு வழிமுறை காட்டியிருக்க, நாங்கள் பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வைத்து பள்ளிக்குரிய காணிக்கையை தரக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். 5 வக்து தொழுகைக்கு வந்து பள்ளிக்குரிய காணிக்கை நம்மளால் தர முடியாட்டி கூட ஒரு நாளைக்கு ஒரு 2 வக்து 2 முறையாவது எங்களுக்கு இந்த பள்ளிக்குரிய காணிக்கை தொழுவதற்கு நம்மளால வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் வாய்ப்பு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, சுன்னத்தான தொழுகை முன்பின் சுன்னத்துக்களை பொறுத்து வரல இஸ்லாம் என்ன செய்யுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்டுல தொழுவதை தான் செய்யறாங்க, பெரும்பாலும் எங்களுக்கு வழிகாட்டிக்கலாம் பஞ்சருடைய சுண்ணத்தை வீட்டுல தொழுவு நீங்க பள்ளிக்கு போங்க, அதே மாதிரி லுஹருடைய முன் சுண்ணத்து, லுஹருடைய பின் சுண்ணத்து, மகரிபுடைய பின் சுண்ணத்து, இஷாவுடைய பின் சுண்ணத்து, இந்த ராத்திபதான சுண்ணத்துக்கள் 12 ரக்காத்துக்கள், இந்த சுண்ணத்துக்கள் எல்லாம் பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வீட்டுல தொழுவதை தான் ஆர்வப்படுத்தி இருப்பதை பார்க்கணும். ஆனா அந்த பள்ளிக்குரிய காணிக்கைன்றது பள்ளியில தொழ வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா செஞ்சு கேட்பாங்க, அன்புக்குரியவர்களே, ஜும்மா நடந்து தீக்கும், ஜும்மா செஞ்சு தீக்கும் போது யாராவது ஒருத்தர் வந்து அப்படி உட்கார பார்ப்பாரு, கேட்பாங்க நிப்பாட்டு, ஜும்மா நிப்பாட்டு கேட்பாங்க, சாதாரண தொழுதிங்களா கேட்பாரு, கேட்பாங்க தொழுதிங்களா தொழலையா எழுப்புங்க, எழுப்பி தொழுவிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் என்ன செய்வாங்க, ஜும்மா தொடருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டதாக இந்த சுன்னா, அதாவது இந்த இந்த தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய இந்த சுன்னா இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதனை வந்து நாங்கள் வீணடிக்க முயற்சிக்க கூடாது, முடிந்த வரைக்கும் இந்த சுன்னாவை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, அடுத்ததாக தொழுகையில பேணப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்றுதான், தொழுகையில வந்து நாங்கள் மறைக்க வேண்டிய பகுதிகள் வந்து மறைக்கப்பட வேண்டும், மறைக்க வேண்டிய பகுதிகள் மறைக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை ஆக குறைந்தது, ஆண்களுடைய அவுரத்து இஸ்லாமிய சொல்றது தொப்புள் தொப்புள் இருந்து முழங்கால்கள் வரைக்கும் ஆக குறைந்த அவுரத்து, இந்த அளவுக்காவது என்ன செஞ்சுக்கணும், ஒரு மனிதன் மறைச்சி மறைச்சிக்கணும் சொல்லுது. ஆனால் பெண்களை பொறுத்தவரை முழு உடலும் என்ன செய்யணும், பெண் மறைக்கணும், ஆனால் முகத்தை மட்டும் தவிர தொழுகையில வந்து முகத்தை என்ன செய்யலாம், ஒரு பெண் வந்து காட்டிக்கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. ஆனால் இப்படி இவ்வளவுதானே மறைச்சிக்கிறது மறைக்க சொல்லுது இஸ்லாம்னு சொல்லிட்டு ஆடைகளை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் தோள்பட்டையெல்லாம் மூடாமல் மேல ஷர்ட் எல்லாம் போடாமல் என்ன செய்யக்கூடாது, அப்படியே தொழக்கூடாது. இஸ்லாம் முழுதான் சொல்லிங்கன்னா அவருத்த மறைச்சிக்கிறான்னு சொல்லி அப்படி என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதாவது கட்டாயமாக தொழுகையில வந்து நம்ம என்ன செய்யணும், எங்களுக்கு ஆடைகள் அல்லாவுடைய கிருப்பையினால வந்து இந்த காலத்துல நாங்க வாழக்கூடியவங்கள்ட்ட வந்து யார்ட்டையும் ஒரு ஆடை ரெண்டு ஆடை கிடையாது, ஒரு உடுப்பு ரெண்டு உடுப்புன்னு சொல்லி அல்லாவுடைய காலத்துல வந்து நாங்க பார்க்கணும் சகாபாக்கள் வந்து எந்த அளவு கஷ்டத்துல இருந்தாங்கன்னு சொல்லி, அது குறிப்பா அசாப் சுஃபான்னு சொல்லக்கூடிய அந்த திண்ணை தொழர்கள் எல்லாம் வந்து அதாவது ஒரு உடுப்பு ஒரே ஒரு ஆடை, அந்த ஆடையை வந்து ஒரு ஆடையாவது அது கீழ்ப்பகுதியை மறைத்து அதை ஆடையை எடுத்து என்ன செய்வாங்க, இப்படி கழுத்துக்களால் போட்டு கட்டி மேற்பாதியை மறைச்சவர்களாக இருப்பாங்க ஆண்கள் ஆண் சகாபாக்கள். அப்ப இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டவர்கள் இருந்தாங்க, அந்த அளவு கஷ்டம் நம்மளுக்கு கிடையாது. அப்ப அப்படி கஷ்டம் இல்லாத ஒரு காலத்துல நம்ம இருந்து கொண்டு இவ்வளவு வசதிகளை அனுபவித்துக் கொண்டு நம்ம அரைகுறையான நிலைமையில வந்து என்ன செய்யக்கூடாது, தொழுகையை மேற்கொள்ளக்கூடாது. அல்லாவுக்கு முன்னால் நிற்கும் போது என்ன செய்யணும், ஒரு அழகான முறை நிற்கணும். அல்லாஹ் என்ன சொன்னான், இந்த குல்லி மசாஜித், ஒவ்வொரு பள்ளிவாசங்களையும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட அழகான முறையை நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட அழகுகளை எடுத்துக்கொள்ளுங்க நல்லா சொல்றேன். அப்ப அழகான முறை அல்லாவுக்கு முன்னாள் நிற்கணும். அல்லா தொழுகைன்றது அல்லாவுக்கு முன்னால் நிக்கிறது. நம்ம இப்போ ஒரு பிஎம் பார்க்க போறோம், ஒரு மினிஸ்டர் பார்க்க போறோம்னு சொன்னா அப்படி வீட்டுல கிடைக்கிற ஆக பழைய ட்ரெஸ்ஸா போட்டு போனோமே, இன்னைக்கு பள்ளிக்கு வர நேரம் வந்து இந்த ரஹ்மானுக்கு முன்னால் நிக்கிறது, இந்த வானம் பூமி உலகத்தையே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தொழப்போகின்ற மக்கள் வந்து அப்படியே நைட் ட்ரெஸ்ஸோட வந்து தொழக்கூடியவங்க நிற்கிறாங்க. நைட்ல எடுத்து அந்த சாரத்தோட நைட்ல போட்டு இந்த டி ஷர்ட்டோட அப்படியே தொழக்கூடியவங்க நிற்கிறாங்க. ஆனா ஆபீஸுக்கு போகும்போது என்ன செய்வாங்க, டிப் டப்பா எல்லாம் க்ளோன் எல்லாம் அடிச்சு கடிச்சு எல்லாம் அழகா போவாங்க. அப்ப இது என்னன்னா இந்த முறை வந்து மாறணும். அதாவது பள்ளிக்கு எப்படியும் போகலாம், தொழுகை எப்படியும் செய்யலாம்ன்ற மாதிரி இல்லாம நான் வந்து அல்லாவுக்கு முன்னால் நிக்கிறேன். சாதாரண உலகத்துல ஒரு பெரியவரை சந்திக்க போற நேரமே நான் இவ்வளவு என்னுடைய உடம்பு என்னுடைய உடை ஆடை சுத்தம் வைன் பண்ணிக்கிறேன் சரியா இருக்குதா எல்லாம் பாக்குறேன். அல்லாவுக்கு முன்னால் நிக்கும் போது அல்லாவுக்கு முன்னால் நிக்கிறது, அல்லாவுக்கு முன்னால் என்னுடைய தேவைகளை கேட்கறது, அல்லாவுக்கு முன்னால பேசுறது நான், அப்ப இதுல வந்து நான் எவ்வளவு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்துல வந்து கட்டாயமாக நான் கடைசியில் செலுத்த அனுப்புகிறீர்கள். எனவே ஆடை விஷயத்துல வந்து அதாவது ஆக குறைந்த அளவுள்ள அளவுக்கு மறைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட யாருமே அந்த அளவுக்கு கஷ்டமானாக்க யாருமே இல்லை. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல கூட அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அலமதுல மக்கள் நீங்க நல்லா தான் நினைக்கிறாங்க. ஆக குறைந்து ஒரு ஆடைக்கு மேலே ரெண்டு மூன்று ஆடைகள் வைத்துக் கொண்டுதான் எல்லோரும் நினைக்கிறாங்க. எனவே வந்து நாங்கள் அழகான முறைக்கு தொழுகையை வந்து மறைக்க வேண்டிய பாதையெல்லாம் மறைத்து இருக்க வேண்டும். இதுல வந்து என்ன செய்யக்கூடாது, ஆடை வந்து ஓவர் ஆயிடக்கூடாது. ஓவர் ஆகணும் அதுவும் பிரச்சனை. ஓவர் ஆகணும்னு சொன்னா அப்படியே என்ன ஆண்களுக்கு வந்து கரண்டை காலு கீழே போறது, ஆண்களுக்கு கரண்டை காலு கீழே போறது பத்தின சுல்லா சுல்லா சொல்வார்கள் மிக கடுமையான எச்சரிக்கையில செஞ்சுக்கலாம். கரண்டை காலுக்கு கீழே போனா அது வந்து நரகத்துக்குரியதுன்னு சொல்லி சுல்லா சுல்லா சொல்வார்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதிகத்தில் நாங்கள் பார்க்கணும். சிலவங்க நினைக்கிறாங்க தொழுகைக்கு மட்டும்தான் இது அப்படின்னு சொல்லி தொழுகைக்கு வரும்போது என்ன மடிச்சுப்பாங்க. அப்ப இது தொழுகைக்கு மட்டுமே நண்பர்கள் எப்பயுமே வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு முஸ்லீம் வந்து என்ன செய்யக்கூடாது, ஆண் வந்து கரண்டை கீழே வந்து ஆடை அணியக்கூடாது என்ற அந்த வரையறைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், பேணப்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அவுரத்தையும் மறைத்து ஆண்களை பொறுத்தவரை இந்த மாதிரி என்ன அவுரத்தை மறைக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் முழுமையாக மறைத்து அழகான முறைக்கு அவர் தொழுகை நடத்தவர்கள் பெண்களும் வந்து முழுமையாக மறைத்தவர்களாக முகத்தை மாத்திரம் அவர்களுக்கு என்ன செய்யலாம் திறந்து கொள்வதற்கு அனுமதி தொழுகையின் போது இருக்கின்றது என்ற விஷயத்தையும் நாங்கள் செய்யணும். தெரிய வரும்போது உலகத்துல எந்த மூளை முடுக்கல தொழுதாலும் கூட எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் கூட எல்லா முஸ்லிம்களும் ஒரே கிப்லாவின் பக்கம் தான் என்ன செய்யறது தொழுவது. அதுதான் எங்களுடைய பைத்துல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய முதலாவது ஆலயம், அந்த ஆலயத்தின் ஆலயத்தை நோக்கியவர்களாகத்தான் எங்களது தொழுகை இருக்க வேண்டும் என்பதை வந்து நாங்கள் செய்யணும் விளைக்கணும். இந்த எங்களுடைய முதலாவது கிப்லா, அதாவது நாங்கள் இப்பொழுது வரக்கூடிய கிப்லா வந்து இரண்டாவது கிப்லா. இதுக்கு முன்னால வந்து ஒரு 16 அல்லது 17 மாதங்கள் வந்து அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த வேற மஸ்ஜிதுல் அக்ஸா பற்றி சொல்லும்போது முதலாவது கிப்லான்னு சொல்லுவாங்க. அப்ப அதை நோக்கி தொழுது கொண்டு அது வந்து மாற்றப்பட்டு விட்டது சட்டம், அது மாற்றப்பட்டு முஸ்லீம்கள் மஸ்ஜிதுல் ஹராம் அல்லது காபத்துல்லாவை நோக்கி தான் தொழ வேண்டும் என்ற சட்டம் மாற்றப்பட்டதுக்கு பின்னால அதுக்கு அந்த அதை நோக்கி எங்களுக்கு தொழ முடியாது. இங்க மஸ்ஜிதுல் அக்ஸா நோக்கி தொழ முடியாது. அது ஒரு 16 அல்லது 17 மாசங்கள் முஸ்லீம்கள் தொழுதார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது முஸ்லீம்கள் எல்லோரும் வந்து காபத்துல்லா முன்னோக்கியவர்களை தான் தொழ வேண்டும் என்ற இந்த சட்டத்தை நாங்கள் வந்து பார்ப்போம். இது கட்டாயமாக அப்படித்தான் தொழ வேண்டும். ஆனால் ஒருவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டுகிறாரு, கிப்லாவின் பக்கம் திரும்ப கூட தன்னால் முடியாது, இப்படியே படுத்த மாதிரி நேரம் அழைக்கிறார். அல்லது ஒரு பக்கம் சரிஞ்சு படுத்த மாதிரி தான் அவரால் மறுபக்கம் சரிய முடியாது. அப்படி அந்த அளவு கடுமையான நோயுள்ளவருக்கு வந்து என்ன செய்யாது, இஸ்லாம் வந்து அவரை வந்து கஷ்டப்படுத்தாது. அவருக்கு வந்து என்ன செய்யலாம், அவர் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில வந்து அவர் தொடுக்கொள்ளலாம். அதே நேரம் பிரயாணத்துல வந்து சுண்ணத்தான துணைகள் தொழுகிறாரு. பிரயாணத்துல வந்து அவர் வந்து போறாரு ஒரு ஊருக்கு யாருமே இல்லை, அல்லது ஒரு முஸ்லீம் ஊர் இல்லை, முஸ்லீம்கள் இல்லாத ஒரு ஊர், அந்த ஊர்ல அவருக்கு கிப்லா தேடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேட்டு பார்க்கறாரு, ட்ரை பண்றாரு, யாருமே தெரியான்னு சொல்றாங்க, எந்த ஒரு கையிலையும் எந்த ஒரு வசதியும் இல்லை பாக்குறதுக்கு. அப்ப இப்படியான இடத்துல வந்து அவராக ஊகித்து ஒரு திசையின்பால் தொழுவதற்கு வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, அனுமதி அளிக்கின்றது. ஏன்னா அந்த சலாட் டைம் முடிகிறதுக்கு முன்னாடி அவர் தொழணும் பண்றதுக்காக வேண்டி இஸ்லாம் அப்படிங்குது. ஆனா என்ன செய்ய முடியாது, இவர் வந்து அசட்டையாக இருக்க முடியாது இந்த விஷயத்துல. யார்ட்டையுமே கேட்காம இவரா நினைச்சு என்ன செய்யப்படாது, டக்குன்னு முடிவெடுத்துப்படாது. இவர் என்ன செய்யணும், கொஞ்சம் ட்ரை பண்ணணும், கேட்கணும், நாலு மக்கள்கிட்ட கேட்கணும், கேட்டு ஏதாவது முயற்சி செஞ்சு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவரால் பாலைவனத்துல போயிட்டிருக்கிறாரு. தனியா ஒரு குரூப் போறாங்க, தனியா போறாங்க, யாருமே இல்ல, இவங்க மத்த மக்களை எதிர்பார்த்திருந்தா சரா டைம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்குன்னு சொன்னா இவங்க என்ன செய்யலாம், இவங்க வந்து ஒரு திசையை வந்து யூகித்து ஒரு திசையை வந்து இதுதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி என்ன செய்யலாம் அவர் வந்து எல்லாம். அதுலயும் குறிப்பாக வந்து சன் சூரியனை வைத்து பகல் நேரங்கள் சொன்னால் அவருக்கு என்ன செய்யலாம், சூரியனை வைத்து சூரியன் மறையக்கூடிய திசை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப இவர் போறதுல இருந்து இந்த திசையில கிபிலாயிக்குது அப்படின்னு அதை வச்சு என்ன செய்யலாம், முயற்சி செய்யலாம், முயற்சி செய்து அவர் என்ன செய்யணும், அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த விஷயங்களையும் நாங்க பார்க்கணும். அன்புக்கும் பெருமாக்கூடிய அல்லாஹ் நடிகார் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக வந்து தொழுகை வந்து என்ன செய்யறது, அதற்குரிய நேரத்தில் தொழுவது, அதற்குரிய நேரத்தில் நம்ம இது ஜமாத் தொழுகை தொழுவது சம்பந்தமாக சொல்லிட்டோம். என்ன இன்ன சலாத்த காணத்தாங்க, கிதாபம் மௌகூத்தா, இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டோம். என்ன சூரத்து நிசாவுடைய 103வது வசனம், அல்லாஹ் தஆலா என்ன செய்யறா, தொழுகையை வந்து அதற்குரிய நேரத்தில் தொழுவதை கடன் காக்கிறான். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது யுத்த காலத்துல தொழக்கூடிய தொழுகையை பத்தி சொல்ற நேரம் தான் இந்த ஆயத்துல வந்து அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை உங்களுக்கு வந்து விதி நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்பதை வந்து சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்கும் பெருமாள் இது வந்து எந்த காரணங்களும் பிற்படுத்த முடியாது. அதுலயும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லியானோம், பெண்கள் வந்து என்ன செய்வாங்க சொன்னா ஜமாத் தொழுகைகளுக்கு கடமை தானே, அவங்க என்ன செய்யறது எப்ப வேணாலும் தொழுதுக்குறது. லுஹரை வந்து அசருக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தொழுகிறது, அசரை வந்து மகரிப்பு டைம் தொழுகிறது, மகரிப்பு வந்து இஷா டைம் தொழுது. இப்படி என்ன செய்வாங்க, அவங்க வேலை வெட்டி எல்லாம் கிச்சன்ல அல்லது பாத்ரூம்ல உள்ள உடுப்பு கழுறது அதை இது எல்லாம் முடிச்சிட்டு தான் தொழுகிறது. இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அப்படி அப்படி ஆக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்களை நாங்க பாக்குறோம், சில சில பெண்களை பாக்குறோம். அன்புக்கு பெருமாக்குரியவர்களே, இது வந்து தவறு. அதாவது ஆண்களுக்கு மட்டும் என்ன தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையில் இஸ்லாம் சொல்லல, பொதுவான கட்டளை இது வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருமே என்ன செய்யும், பெண்கள் ஜமாத்துல வீட்டுலாம் சொல்றீங்களா, பழங்கு சொல்றது கேட்குது, 2-20 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும், அவங்க தொழுதாகணும். அவங்க பிற்படுத்த முடியாது, ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தால ஒரு வேலை பரவாயில்ல ஏதோ ஒரு கொஞ்சம் பின்னாடி சொன்னால் அது எல்லாம் மன்னிக்க போதுமான. டெய்லி என்ன செய்யறது, பிற்படுத்தி 2 மணி 3 மணிக்கு தான் அவர் தொழுகிறது, அல்லது 4, 5, 6, 5 மணி, 5.5 மணி கடைசி நேரத்துல தான் அசர் தொழுகிறது. இப்படி என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதே நேரத்துல அந்த வக்து வாரத்துக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, இது என்ன டைமை பார்த்து பார்த்துக்க முடியாது, நேரத்தில் தொழுதுவோம் டக்குண்டு, இப்போ சாப்பாடு டைம் சாப்பாடுலாம் வச்சுட்டு அப்புறம் என்ன தொழுக வேணா லேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லுகருக்கு முன்னாலே தொழுகவும் முடியாது. அது வந்து டைம் நீது இஸ்லாத்தில் வந்து. அப்போ அந்த டைம் வந்து இன்றைக்கி வந்து நாம சூரியனை பார்த்து ஒவ்வொரு இதையும் பார்த்து என்ன இந்த ஒவ்வொரு என்ன அந்த நிழலை பார்த்து ஒரு ஒரு மனிதனுடைய நிழல் வந்து அவனுடைய உயரத்து அவனுடைய உயரம் அந்த நிழல் வந்து ஒரு மனிதனுடைய ஒரு பொருளுடைய உயரத்துக்கு அந்த நிழல் இருப்பதிலிருந்து அந்த பொருளுடைய நிழல் வந்து 2 அதனுடைய 2 மடங்கு நிழல் இருக்கும் வரைக்கும் என்ன செய்யலாம், லுஹர் தொழுகை தொழலாம். இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லிக்குது, அது சம்பந்தம் அப்படின்னு பார்ப்போம். ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் என்ன செய்ய தேவை, இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு நிழல் எல்லாம் பார்த்து வெளியே போய்த்து நின்று பார்த்துலாம் எல்லாம் செய்ய தேவை, ஏன்னா அந்த அளவுக்கு வசதி இருக்குது இன்னைக்கு அலமதுல்லா, எல்லாத்தையும் போன் இருக்குது, வச்சிக்குது, கை கடிகாரம் கழிக்குது, தாராளமாக நேரங்களை பார்த்துக்கொள்ளலாம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, தொழுகை வந்து நேரம் குறிக்கப்பட்ட கடமை, இதை வந்து ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, பிற்படுத்த முடியாது என்பதை வந்து நம்ம என்ன செய்யணும், பிற்படுத்துவது மிக மிக அதாவது கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது என்பதை வந்து நாங்க என்ன செய்யணும், கட்டாயமா இருந்து. இதுல வந்து என்னன்னு சொன்னால், இந்த கலான்னு சொல்லி ஒண்ணு வச்சுக்கிறாங்க மக்கள், கலான்னு சொல்லி இது ரசூலுல்லாஹி இஸ்லாம் இங்க காட்டினது இல்ல, கலான்றது கலான்றது இங்குது எதுல இருக்குன்னு சொன்னா நோம்புல இருக்குது, நோம்புகளுக்கு பரதான நோம்பு நம்மளுக்கு பிடிக்க கிடைக்கல, ஏதோ பிரயாணத்தாலோ ஏதோ ஒன்று பிடிக்க கிடைக்கணும்னு சொன்னா அதை வந்து ஏனைய காலத்துல வந்து மீட்டி பிடிக்குது. இதை வந்து இஸ்லாம் இங்கு சொல்லி பெண்களுக்கு வந்து நோம்பு காலத்துல என்ன செய்ய முடியாது, 30 நோம்பு கண்டினியூவா பிடிக்க முடியாது. அப்ப அவங்க அந்த பிடிக்க முடியாத காலங்கள் உள்ள அந்த நோம்புகளை வந்து ஏனைய காலத்துல பிடிப்பாங்க, அதுதான் கலா. இன்னொரு காலத்துல வந்து நிறைவேற்றுறது, அப்ப அதை வந்து தொழுகைக்கும் ஒரு கலான்னு சொல்லி என்ன செய்யறது, கலான் என்று வச்சுட்டா என்ன செய்யறது, சில மக்கள் வந்து தொழுகை விடுபட்டா அதை பத்தி அவனுக்கு கணக்கு இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியா ஒன்சரா அடிச்சு விடுறது. இப்ப வீட்டுக்கு போனது போறோம், இஷாவுடைய நேரத்துக்கு குஹரு அசரு மறையும் எல்லாத்தையும் கலா தொழுகிறாரு. இந்த மாதிரி தொழுகிறதுக்கு இஸ்லாம் வழிகாட்டல. உங்களுக்கு அந்த டைம் போயிருச்சா அவ்வளவுதான், உங்களுக்கு பிரயாணத்துல மட்டும் என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து நுகர் துறையை வந்து அசருடைய நேரம் முடியும் வரைக்கும் பிற்படுத்தலாம், அசரோட சேர்த்து விடுறதுக்கு. மகரி துறையோட இஷா துறையை வரையும் இஷா துறையுடைய நேரம் முடியும் வரைக்கும் பிற்படுத்தலாம், அதே நேரம் இஷாவை முற்படுத்தலாம், மகரிப்பை முற்படுத்த இந்த அசரை நுகரோட முற்படுத்தலாம். ஆனால் வந்து பிரயாணம் இல்லாமல் ஊர்ல இருந்து ஒன்றும் செய்ய முடியாது, கலாச்சாரம் கலாச்சாரம் சொல்லி ரெண்டு மூணு துறைகளை ஒன்று இடத்தை சொல்ல முடியாது. இப்படி ஒரு வழிமுறை இஸ்லாம் காட்டவில்லை. இப்படியான வழிமுறைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிற காலத்தினால்தான் என்ன செய்யறாங்க, மக்கள் வந்து இந்த தொழுகை நேரத்துக்கு தொழுவதில் வந்து அசத்தியாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகணும் பிரச்சனை, நம்மளுக்கு கலா செஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்புக்கும் பெருமாக்குறீங்களா, இந்த கலா செய்யக்கூடிய முறை வந்து கிடையாது இஸ்லாத்துல. அப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தரவில்லை. நேரம் குறிப்பிட்ட கடமை, நேரம் தாண்டிடுச்சா அவ்வளவுதான் உங்களுக்கு, நீங்க பாவி, நீங்க தொழலன்னா பாவி, அந்த பாவத்துக்கு நீங்க தௌபா செய்தாக வேண்டும் என்பதை வந்து இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே தொழுகைகள் வந்து வீணடித்து விடாமல், தொழுகைகள் வந்து பாழாக விடாமல் மிக என்ன கவனமாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அடுத்ததாக அன்புக்கும் பெருமாக்குறீங்களா, தொழுகைக்காக என்ன செய்யறது, பள்ளிக்கு வந்து நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சீக்கிரமாக செல்வது, அதே நேரம் முதல் வரிசையில நிக்கிறது. முதல் வரிசையில இப்ப பள்ளிக்கு சீக்கிரம் போறன்றதுலே என்ன என்ன இருக்கணும், நான் சொன்ன ஆரம்பத்துல ஒரு ஆர்வம், ஒரு ஆசையோட போகணும். அந்த ஆசையில ஒன்றுதான் என்ன, முதல் வரிசை கிடைக்க வேண்டும், முதல் வரிசை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கணும். ஜமாத்து கிடைக்க வேண்டும்ன்ற மாதிரியே ஜமாத்துல முதல் வரிசையை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கணும். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, சஹாபாக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு போட்டி போட்டுக் கொள்வார்கள் தெரியுமா, எவ்வளவு போட்டி போட்டுக் கொள்வார்கள். அதாவது அவர்களுக்கு தங்களுக்குள்ளே சீட்டு போட்டுக் கொள்ள முடியும் என்று சொன்னால், தங்களுக்குள்ளே அதாவது இப்ப சீட்டு குலுக்கி என்ன, நான் இன்னைக்கு நீ நாளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக் கொள்ள முடியும்னா கூட என்ன செய்வாங்க, போட்டுக் கொள்வாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், நன்மையை மக்கள் வந்து அறிவார்களே ஆனால் என்ன செய்வார்கள், தங்களுக்குள்ள சீட்டு போட்டுக் கொள்வார்கள். அல்லது லா தௌஹுமா வலவ் ஹவா, ஜமாத்து தொழுகையையும் ஜமாத்துல வந்து முன் சஃபினுடைய நன்மையையும் மக்கள் அறிந்து கொள்வார்கள் சொன்னால், தவண்டு தவண்டாவது வருவார்கள் சொல்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, தவண்டு தவண்டு ஒரு மனிதன் ஒரு விஷயத்துக்கு போறான்னு சொன்னா எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா இருக்கணும், அதாவது தன்னால போக முடியாது, எப்படியோ யாரோ உதவியோடையாவது எப்படியாவது தவண்டு தவண்டாவது போகணும்னு சொல்லி ஒரு மனுஷன் வச்சுக்கிறான்னு சொன்னால், அந்த அளவுக்கு முக்கியமானது அவனுடைய வாழ்க்கையில இந்த தொழுகை முக்கியமானது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்துல கூட என்ன செஞ்சாங்க, இந்த ஜமாத்து தொழுகைக்கு வாரத்துக்கு செஞ்சாங்க. தன்னால நடந்து வர முடியாதுன்னு போது ரெண்டு சஹாபாக்களுடைய உதவியோடு தரையில கால் இழுபடையும் வரை என்ன செய்யறாங்க, ரெண்டு பேர தோல்ல வந்து கையை போட்டுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத் தொழுகைக்கு வந்தார்னு பாக்குறோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஜமாத் தொழுகை என்பது அதன் குறிப்பாக முதல் சஃபருடைய நன்மை என்பது மிக முக்கியமான சம்பந்தமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட செய்து புகாரியில் 615 இடத்திலும் முஸ்லிமில் 437 இடத்திலும் பதிவு செய்யப்பட்ட செய்தியில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து, அதனுடைய சிறப்பை பத்தி யோசிக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே. என்ன எங்களுடைய எல்லா ஊர்களையும் எல்லா இடங்களையும் நாம என்ன ஒரு முஹாத்தின் நாங்க ஆக்கி வச்சுக்கோம். அவர் வந்து அவர் தான் லெப்ப, அவர் முஹாத்தின். அது வந்து சமுதாயத்தில் ஆக குறைந்த ஒரு தொழில், ஒரு ஒரு மட்டமான ஒரு தொழில், அப்படித்தான் நாங்க வழங்கி வச்சுக்கிறோம். அது லெப்பட வேலை, அது அது முஹாத்தின் வேலை, அது பேங்க் சொல்றது. இதெல்லாம் நம்ம இவ்வளவு ஓதி படிச்சு நம்ம இவ்வளவு பெரிய லெவல்ல இவ்வளவுலாம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கணும், நம்ம இதெல்லாம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த முஹாத்தின் இந்த பேங்க் சொல்றது என்பது வந்து எவ்வளவு பெரிய அமல் என்பதை இஸ்லாமியர்களை காட்டியிருக்கின்றது என்பது தெரியாமல் இருக்கிறார்கள். என்னுடைய நன்மையை தெரியாமல் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மக்கள் எல்லோரும் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டு ஓடிக்கொண்டு பதட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா இந்த அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக வேண்டி அழைத்த அந்த முஅத்தின்களை, அந்த அழைத்த அழைப்பாளர்களை அல்லாஹு தஆலா செய்கின்றான், அவர்களுடைய கழுத்தை உயர்த்தி அல்லாஹு தஆலா அவர்களை நாளை மறுமையில கண்ணியப்படுத்துகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த பாங்கு சொல்றதுன்றது மிக வரவேற்கப்படக்கூடிய ஒரு அமல் இது. இதை வந்து நாங்க செய்யறதுக்கு முயற்சிக்கணும், வாழ்க்கையில ஒரு ரெண்டு மூணு நாட்டியா நான் இதை செய்யணும் என்று சொல்லி யோசிக்கணும் அன்புக்குரியவர்களே. இதெல்லாம் இந்த அமல்களை எல்லாம் நாங்க என்ன செய்ய முடியாது, விட்டு விட்டு இருக்க முடியாது. இது மாதிரியான ஒரு அமல் தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். என்ன ரெண்டு தொழுகைகள் எதிர்பார்க்கிறது, ஒரு தொழுகையை முடிச்சுட்டு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்துக்கிறது, இதுவும் ஒரு அமல். இந்த அமலை நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில ஒரு மாதத்துல ஒரு முறையாவது செய்யறதுக்கு முயற்சிக்கணும். அது மாதிரி இந்த பேங்க் சொல்றது என்பது கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால், பேங்க் சொல்றா என்ன அனுப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நாங்கள் சொல்லி மக்களை அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அணங்குமாறு அழைக்கின்றோம். அந்த அழைப்பு தான் பாங்கு. இது வந்து லெப்பன வேலை என்று சொல்லி ஒரு கீர்த்தனமான வேலை இல்ல, இந்த உலகத்துல செய்யப்படக்கூடிய மிகச்சிறந்த வேலை இது என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குமாறு ஏகத்துவத்தின்பால் மக்களை அழைப்பது அந்த வாங்க சொல்றது நம்பக்கூடியவில்லை. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு அமலாக இருக்கின்றது. அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து லவ் யஅலமூன அன்னாஸ் மா ஃபில் நிதாஇ வாங்க சொல்வதிலும் வஸ்ஸஃபில் அவ்வல் முதல் சஃபுடைய நன்மையும் அவர்கள் அறிந்து கொண்டால் சும்மா லம் யஜிது அதே நேரத்தில் வந்து அறிந்து கொண்டு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் இல்லா எஸ்தஹிமு அதாவது வாய்ப்பு கிடைக்கல. எப்படி அவர்களுக்கு சீட்டு போட்டு குலுக்கி சீட்டு குலுக்கி தான் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் அதற்கு அதை செய்வார்கள். அழகி லஸ்தஹமு ولو يعلمون ما في التهجير لستبقوا اليه அதனால வந்து நேர காலத்தோடு வருவதனுடைய நன்மை அவர்கள் அறிந்து கொண்டால் சொன்னால் அதற்காக வேண்டி அவர்கள் முந்திக்கொண்டு வருவார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்து புகாரில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அதனுடைய அந்த ரெண்டுக்காக வேண்டி என்ன செய்வார்கள் இவர்கள் வந்து தவண்டு தவண்டாவது வருவார்கள் என்ற ஒரு ஒரு அறிவிப்பை நாங்கள் வந்து சரியான ஒரு அறிவிப்பை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் இஸ்லாமிய சவர்களை இந்த பாங்கு சொல்றது, அதே நேரம் முதல் சஃபருடைய நன்மை இதெல்லாம் என்ன செய்வோம் கொள்ளையடித்துக் கொள்வதற்கு அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் ஆழமாக பதிவு செஞ்சு கொள்ளணும். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே கடைசியாக இன்னும் ஒரு செய்தியில வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து புகாரியில 659 இலக்கத்தில் முஸ்லீம் 649 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்தி சொல்றாங்க வந்து லா யஸாலு அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மா தாமத்தி ஸலாத்து தஹ்பிஸுஹு. அதாவது இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் சொல்லிவிட்டு ஜமாத்து துறையுடைய சிறப்பு முன்சஃபருடைய சிறப்பு பள்ளிக்கு போறவனுடைய சிறப்பு இதெல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை வந்து கடைசியாக இந்த துறையுடைய பாடத்துல அதாவது துறையுடைய சிறப்புகள் சம்பந்தமான விஷயத்துல வந்து கடைசியாக பதிவு செய்யறாங்க. அதாவது வந்து ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தொழுகையை வந்து கடைபிடித்து நடக்கின்றான், தொழுகையை பிடித்துக் கொள்கின்றானோ, அதாவது பிடித்துக் கொள்றதுக்கு இது ஆடு மாடு கொண்டு கட்டி வைக்கிற சாமான் ஒன்று இல்லை, அதாவது பிடித்துக் கொள்றேன் சார் பேணி பாதுகாக்க பேணி பாதுகாக்கணும் சொல்லுவாங்க தொழுகை பேணி பாதுகாக்கணும்னு சொன்னா அப்படியே எல்லாம் தொழுகை சம்பந்தமான புத்தகத்தை எடுத்து நல்லா நல்லா கவரெல்லாம் போட்டு அட்டையெல்லாம் போட்டு ஒரு கபினட்ல போட்டு பாதுகாக்கிறதா அதான் அது பேணி பாதுகாக்கிறது. அன்புக்குரியவர்களே பேணி பாதுகாக்கிறதுன்றது பிடித்துக் கொள்றதுன்றது எல்லாம் என்னன்னு சொன்னால் அதாவது அதனோடயே எங்களோட வாழ்க்கை, அதாவது தொழுகையை வந்து விடாமல் நேரத்தை பிற்படுத்தாமல் தொழுகை வந்து ஜமாத்தோட தொழுகையோடே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது தொழுகைக்காக வேண்டி தனது வாழ்க்கையை வந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனை வந்து தொழுகை விடாது என்று சொல்ல சொல்றாங்க. எப்படியே ஒரு மனிதன் வந்து தொழுகையை தடுத்துக் கொள்ளும் வரைக்கும் அவனை அவன் என்ன செய்யலாம் தொழுகையிலே இருக்கின்றான். அவன் தொழுகையை அவன் தடுத்து தொழுகையை தடுத்து விடுறான்னு சொன்னா தொழுகையை பிடிச்சு விடுறான் ஹபசன் சொல்றேன் சொன்னா ஒரு மனுஷன் பிடிச்சி ஜெயிலில் அடைக்கிறது ஒரு மனுஷன் பிடிச்சி ஒரு ஆடு மாடு கூட போட்டு கட்டி வைக்கிறது ஹபசன் சொல்றது ஹபசன்றது கட்டி வைக்கிறது சொல்றது. அப்ப அத மாதிரி கட்டி வைக்கிறன்ற ஒரு இதை வந்து சொல்லுங்க பயன்படுத்துறாங்கன்னு சொன்னால் தொழுகையை வந்து அந்த அளவுக்கு போகாம பிடிச்சிக்கிறான், தொழுகையை மிஸ் ஆக்காம தொழுகையை வந்து டைமை பிற்படுத்தாம தொழுகையை வந்து அந்த அளவுக்கு பிடித்து கொடுறான்னு சொன்னால் அவனை தொழுகை விடாது அவனுடைய அவனுடைய அந்த தொழுகை அவன்கிட்ட அப்படி வந்துட்டு சொன்னால் அவன் வாழ்க்கையில மத்த எல்லாமே சரியாகிரும். அவனுக்கு வந்து தொழுகை சீராகிட்டு சொன்னா அவன வாழ்க்கை வந்து வெற்றி பெற்றும் அவனுக்கு வெற்றியை உலகத்திலே அவன் கண்டுகொள்வான் என்ற மாதிரியான பல ரிவாயத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருப்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த தொழுகையுடைய விஷயங்களை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழுகை விஷயத்தை வந்து இதனுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் அறிந்து இதனை நேர காலத்துக்கு சரியாக தொழக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அப்படி மாறவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஏதோ எல்லா முஸ்லீம்களையும் போன்று ஏனோ தானோ நாங்கள் தொழுது கொண்டிருப்போம் சொன்னால் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே நாளை மறுமையிலே இந்த தொழுகையாளிகளுக்குரிய தண்டனையை பற்றி அல்லாஹ்வுதான் செய்கின்றான் மிக கடுமையாக சொல்லி நாம் பார்ப்போம். தொழாதவர்களை பற்றி மிக கடுமையாக சொல்கின்றான் நாளை மறுமையிலே, அதாவது முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலும் நரகத்திலும் வேறு வேறாக இருக்கும் பொழுது சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் நீங்க எங்களோட தானே இருந்தீங்க, நீங்க முஸ்லீம் பேரை தானே வச்சிருந்தீங்க, நீங்க நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்தீங்க, என்ன காரணம் நீங்க இந்த நரகத்துக்கு வர்றதுக்குன்னு கேட்பாங்க. சக்கர நரகத்தில் உங்களை தள்ளியது காரணம் என்னன்னு முதலாவது சொல்லக்கூடிய பதில் வந்து நரகத்தில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை சொல்றாங்க. எனவே அன்புக்கும் பெருமாக்குரியவர்களே, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க தொழக்கூடியா இருந்தா முழுமையா தொழாமைங்கிறது ஒன்றுதான். அதே மாதிரி தொழுகையை விட்டு விட்டு தொழுறாங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை தான். இதே பற்றி எல்லாத்தையும் இன்னும் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்றான், வயிறுள்ளில் முசல்லீன் என்ன அரையத்தல்லதீன் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹுத்தாலா நம்ம எல்லாம் தொழுகையில் ஓதக்கூடிய சிறிய அத்தியாயம் அதுல அல்லாஹுத்தாலா சொல்கின்றான், வயிறுள்ளி ஃபவயிலுள்ளில் முசல்லீன் தொழுகையாளர்களுக்கு கேடுனு சொல்றான் அல்லாஹுத்தாலா. தொழாதவங்களை பத்தி சொல்லல, தொழாதவங்க சக்கரங்க நடந்து போவாங்கன்னு சொன்னது ஆரம்பத்துல சொன்னது. இப்ப ராத்திர சொல்ல வந்து என்ன, இந்த விட்டு விட்டு தொழக்கூடியவங்க தொழுது கொண்டும் இந்த தொழுகையை வந்து சரியா பேணி தொழாதவர்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது பவையுள்ளில் முசல்லீன் தொழுகையாளர்களுக்கு கேடுதான். என்ன காரணம், அவர்கள் தொழுதும் அவர் தொழுகையால் அவங்களுக்கு ஃபாயிதா இல்ல, தொழுதும் அவங்களுக்கு தொழுகையால் அவங்களுக்கு எந்த பிரயோசனம். என்ன காரணம், அல்லதீனஹும் மன் ஸலாத்திஹிம் சாஹூன் அவர்கள் அவருடைய தொழுகையை விட்டும் பராமுகமாக இருந்தார்கள். பராமுகம் என்பதற்கு தஃப்ஸீர் ஆசிரியர்கள் வந்து பல விளக்கங்களை அடுக்கிக் கொண்டு செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பராமுகம் என்று சொன்னால் ஜமாஅத் தொழுகையை மிஸ் பண்றது, பராமுகம் என்று சொன்னால் தொழுகையில வந்து என்ன செய்யறது நேரத்தை பிற்படுத்தி தொழுவது, பராமுகம் என்று சொன்னால் தொழுகையில வந்து சுன்னத்துக்களை பரந்துகளை பேணாமல் தொழுவது, பராமுகம் விளக்கங்களை சொல்லிக் கொண்டே போகிறார்கள். இந்த ஏதாவது ஒரு குறைபாடுகள் நீக்கும் சொன்னால் நாங்களும் தொழுதத்துல எந்த ஒரு பாய்தாம் இல்லாம நம்மளும் தொழுதும் அந்த தொழுகையாளர்களுக்குரிய அந்த அந்தஸ்து கலைகளை பெரியலா போயிடும். மாற்றமாக தொழுதும் அந்த வயல் என்ற நரகத்துக்கு, நரகத்தினுடைய ஓடை அல்லது கேடு என்பதற்கு தான் வயல் என்று சொல்றது. அந்த வயல் என்ற அந்த அந்த நரகத்தினுடைய ஓடைக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட அவர்கள் அல்லாஹுத்தாலா உங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த தொழுகை என்பது இல்லாமல் அல்லாஹுத்தாலாவால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழு வானத்துக்கு மேல் அவர்களை அழைத்து ஒரு பரிசாக கொடுத்த அன்புக்குரியவர்களே, இந்த பரிசை வந்து எங்களுடைய கடைசி நேரம் வரைக்கும் இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் சொல்றான், ஹத்தா யக்தியக்கல் யக்கீன் நல்லா சொல்றான். என்ன உங்களுடைய யக்கீன் நல்லா சொல்றான், யக்கீனுடைய நிலைமை வரைக்கும் தெரியுமா, அரபு தெரிஞ்சிருந்தால் இவங்க வந்து இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அரபு தெரிஞ்சு என்ன செய்யலாம் வந்து தெரியாத மாதிரி நடிச்சுட்டிக்கிறாங்க இவங்க வந்து. அதாவது யக்கீன்ன்றது வந்து அரபுல வந்து சொல்லப்படுறது வந்து உறுதியானது, இந்த உலகத்துல மிக உறுதியானது என்று சொன்னால் மரணம் மட்டும்தான். புரியவர்களே, மரணத்துக்கு தான் யக்கீன் சொல்லப்படும். அரபுல மரணத்துக்கு தான் யக்கீன் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க அரபிகள்கிட்ட, நீங்க நம்ம எல்லாம் இந்த அரபு நாட்டில் வரணும் கேட்டு பாருங்க யக்கீன் எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லி. யக்கீன்ன்றது வந்து மரணத்துக்கு சொல்லப்படும் என்று சொன்னால் மரணத்தை தவிர இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே ஒன்றையுமே என்ன செய்ய முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. யாருக்காக சொல்ல முடியுமா, நான் நாளைக்கு இதைத்தான் சாப்பிடுவேன், நாளைக்கு எனக்கு இதுதான் நடக்கும், இங்க தான் நான் போவேன், இதைத்தான் செய்வேன், அதைத்தான் எதையாவது ஒன்று சொல்ல முடியுமான்னு ஒன்றையுமே சொல்ல முடியாது. எதையுமே உறுதியாக அடுத்த நிமிஷம் நான் இதை செய்வேன் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா ஒன்றை மட்டும் இதை சொல்ல நான் மரணிப்பேன், நான் மரணிப்பேன், நான் சாப்பிடுவேன், நான் ஓடுவேன், நான் பாய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், நான் நாட்டுக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன், நான் ட்ரிப் போகிறதுக்கு அங்கே போவேன், ஒன்றையுமே என்ன செய்ய சொல்ல முடியாது நமக்கு உறுதியாக. ஆனால் யக்கீன் மரணத்தை மட்டும் இன்ஷால்லான்னு சொல்லாமல் சொல்லலாம், நான் மரணிப்பேன் சொல்லி. ஏன்னா கட்டாயம் மரணிப்பான், ஒவ்வொரு மனுஷனையும் துலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மரணிச்சாகணும், எப்போ மரணிப்பான்னு தெரியாது. அதனால தான் இந்த உறுதியாக மரணம் வந்துதான் ஆகும் ஒரு மனிதனை என்பது என்பதனால தான் யக்கீன் சொல்லப்படும். எனவே தான் இஸ்லாம் சொல்வது என்ன, ஹத்தா யக்கீன் உன்னுடைய கடைசி நேரம் உள்ள மரணம் வரைக்கும் என்ன செய்யணும் தொழுதாகணும் சொல்லி இஸ்லாம் சொல்கின்றது. எனவே அன்புக்கும் உருவாக்குகளை இந்த தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி இப்படி அடுக்கிக் கொண்டு செல்லலாம் என்றாலும் இந்த நேரத்தை நான் கருத்தில் கொண்டு இதோடு முடித்துக் கொண்டு இவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தொழுகையை வந்து இப்படி மாற்று விளக்கங்களை கொடுத்து தொழுகை நம்மளுக்கு கடமை இல்லை, கொஞ்சம் காலம் போனால் நம்மளுக்கு என்ன நம்ம அந்த பெரிய ஷேஃபுடைய நிலைமை அடைஞ்சிட்டா நம்ம அந்த மாரிபத்தெல்லாம் தாண்டி அந்த லெவலுக்கு போயிட்டா நம்ம அந்த தொழ தேவையில்ல, இந்த மாதிரியானவர்கள் வந்து நான் கபத்தில் தூங்குறேன், அங்கே தூங்குறேன் சொல்லி மக்களுக்கு பேய் காட்டி கொண்டு மக்களை மடையலாய் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் போய் எங்களுடைய அமல்களை வீணாக்கி அவர்களுக்கு பின்னால் போய் நாங்கள் இணை வைத்து எங்களுடைய அமல்களை எல்லாம் பாழாக்கி விடாமல் நாங்கள் இந்த சரிய ஹக்கை ஹக்காக விளங்கி சத்தியத்தை சத்தியமாக விளங்கி நாங்கள் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக மாறுவோம், தொழுகையில் நேரத்துக்கூடிய மக்களாக ஆகுவோம். குறிப்பாக அல்லாஹ் இபாதத்துக்குடைய தலையாய கடமையை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் செய்து அவனுக்கு எந்த ஒரு காரணம் கொண்டும் இணை வைக்காமல் இணை வைப்பை விட்டு எங்களை பாதுகாத்து எங்களுடைய தொழுகையை வந்து அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது தொழுகின்றதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் தொழுவதற்கு எல்லாம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கு ஒரு குருவானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் தொழுகை நேரங்கள் தொழக்கூடாத இடங்கள் தொழும் முறை போன்ற மிக முக்கியமான விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். எனவே எல்லாம் அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த பணியை புரிந்து கொண்டு எங்கள் அனைவரையும் தொழுகையாளிகளாக சரியாக அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தொழக்கூடிய மக்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நம்முடைய தொழக்கூடிய மக்களாக ஆக்கியர்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதா மா இந்தி வல்லில் மா இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.